கலாநிதி முருகர் குணசிங்கம் அவர்கள், இலங்கை தமிழர் வரலாற்று நூலங்கள் அனைத்துலக தேடல் என்ற ஒரு நூலை தமிழ் மக்களுக்காக அறிமுகம் செய்ய இருக்கின்றார். அந்த நூல் உருவாக்கத்தில் அவருடைய உழைப்பு மற்றும் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இன்று எமது கலையகத்திற்கு வந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா.
வணக்கம் பிரபா அவர்களே.
நீங்கள் இதற்கு முன்னர் இலங்கை தமிழ் தேசியவாதம் அதன் ஆரம்ப தோற்றமும் என்றொரு ஆய்வு நூலை எழுதி எமது தேசிய பிரச்சினையின் ஆணிவேர்களையெல்லாம் மிகவும் துல்லியமாக ஆதாரங்களுடன் எடுத்துக்காட்டி நிறுவி எமது தேசிய பிரச்சினை ஒரு பயங்கரவாத பிரச்சினை அல்ல, அது ஒரு தமிழ் தேசிய பிரச்சினை என்று உலகிற்கு மிக தெளிவாக காட்டி பலரது பாராட்டுகளை பெற்றவர் என்பது நமக்கெல்லாம் தெரியும். தற்பொழுது நான் குறிப்பிட்டது போன்று ஒரு ஆய்வு நூலை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றீர்கள். கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக உலகின் பல நாடுகளுக்கும் இந்த ஆய்வு நூலுக்காக உங்களுடைய ஆய்வு நிலைகளை ஏற்படுத்துவதற்காக சென்று மிக சிரமத்தின் மத்தியிலே அதனை இப்பொழுது நூல் வடிவாக ஆக்கியிருக்கின்றீர்கள். முதலாவதாக இந்த ஆய்வின் முக்கிய நோக்கம் என்ன, அந்த நோக்கம் தங்களின் எந்த இலட்சியத்திலிருந்து எழுந்தது என்பதை பற்றி நேர்களுக்கு தாருங்களேன்.
நல்லது பிரபாகரன், சிட்டி வாழ் ஆஸ்திரேலியா வாழ் தமிழ் மக்களே, இன்பத்தமிழ் வானொலி நேயர்களே, எல்லோருக்கும் எனது வணக்கம் முதற்கண். இந்த நூல், இந்த ஆய்வு ஏற்படுவதற்கு அல்லது இந்த ஆய்வை நான் செய்வதற்கு ஒரு நீண்ட கால ஒரு இலட்சிய பின்னணி இந்த ஆய்வு இடம்பெற வழிவகுத்தது. முக்கியமாக நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே 1975-76 ஆண்டுகளிலே எனது வரலாற்று துறையில் எனது வரலாற்று கல்வியை ஒரு சிறப்பு பாடமாக பயில தொடங்கிய போது பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் அப்பொழுது அங்கு பேராசிரியராக இருந்தார். அவர்தான் எங்களுடைய முக்கிய குருவாகவும் அங்கிருந்தார். அப்பொழுது எங்களுக்கு மிகவும் தெளிவாக தெரிய வந்தது, இதுவரையில் இலங்கை தமிழர் பற்றிய ஒரு முழுமையான வரலாற்று நூல் எந்த ஒரு கல்விமானாலையும் எழுதப்படவில்லை என்ற ஒரு உண்மை எங்களுக்கு தெரிய வந்தது. அதாவது there is no comprehensive history for Sri Lankan Tamil until 1975-77. அப்பொழுது என்னுடைய கேள்விகள் எல்லாம், ஏன் இவ்வாறான ஒரு தமிழர் பற்றிய ஒரு பூரணமான வரலாறு கல்விமான்களால் எழுத முடியாமல் போனது என்ற கேள்வி எனக்குள்ளேயே அடிக்கடி எழுந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கு இந்த வரலாற்று கல்வியை நாங்கள் கற்ற பொழுது அங்கு விவாதித்தவைகள் எல்லாம் இலங்கை வரலாறை பற்றி படிக்கும் பொழுது அது ஒரு சிங்களருடைய வரலாறாகத்தான் அங்கே காணப்பட்டது. அப்ப தமிழர் பற்றிய வரலாறுக்கு என்ன நடந்தது, அந்த மண்ணிலே தமிழர்கள் சிங்களவர்கள் போன்று காலகாலமாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு என்று ஒரு தேசம், அவர்களுக்கு என்று ஒரு அரசு, அவர்களுக்கு என்று ஒரு மதம், மொழி, கலை, கலாச்சாரம் எல்லாம் அந்த மண்ணிலே இருந்திருக்கின்றன. ஒரு அரசை அமைத்து அந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் ஏன் அவர்களுக்கு அந்த மண்ணிலேயே ஒரு பூரணமான வரலாறு எழுதப்படவில்லை என்ற ஒரு கேள்வி அடிக்கடி எனக்குள்ளே எழுந்தது. அப்பொழுது இது பற்றி நான் பேராசிரியர் இந்திரபாலா மற்றும் சில வரலாற்று பிரிவாளர்கள் அடிக்கடி பேசுவதுண்டு. அதற்கு சில அடிப்படை காரணங்கள் இருந்தது. என்னவென்றால், முதலிலே இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம், கொழும்பு பல்கலைக்கழகம், பிற பல்கலைக்கழகம் போன்றவை தெற்கிலே தான் தோற்றம் பெற்றன. அப்பொழுது அங்கு விரிவர்களாக பேராசிரியர்களாக இருந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு அரசியல் தடையும் வேறும் பல்வேறுபட்ட தடைகளும் தமிழர் பற்றிய வரலாற்றை பூரணமாக எழுதுவதற்கு, அதாவது ஓல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன் ஹிஸ்டரி, அதாவது வந்து சமய சமூக கலை கலாச்சார பண்பாட்டு அரசியல் பொருளாதார சம்பந்தமான சகல வரலாறுகளையும் தான் நான் இங்கே குறிப்பிடுகிறேன். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இந்த பேராசிரியர் அரசரட்டினம் தொடக்கம், பேராசிரியர் இந்திரபாலா, பேராசிரியர் பத்மநாதன், பேராசிரியர் கணபதி பிள்ளை, பேராசிரியர் சிட்டம்பலம், பேராசிரியர் ரகுபதி போன்றவர்கள் எல்லாம் இந்த வரலாற்று துறையை சிறப்பாக செய்தவர். அவர்கள் தங்களுடைய அந்த குறுகிய ஏரியாக்களே அந்த ஆய்வுகளை செய்து, ஒருவர் டச்சு காலத்தை பற்றியும், ஒருவர் யாழ்ப்பாண ராஜ்யத்தை பற்றியும், ஒருவர் பிரிட்டிஷ் காலத்தை பற்றி, அவர் ஒரு ஒரு சிறப்பு ஏரியாக்களை எடுத்துதான் அந்த ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள். அது சம்பந்தமான புத்தகங்கள் தான் அங்கே வெளிவந்தன. அதே போன்று ஆந்த்ரோபாலஜி, ஆர்கியாலஜி, மேலும் சோசியாலஜி, பொலிட்டிக்கல் ஸ்டடிஸ் அது பற்றிய புத்தகங்கள் ஆய்வுகள் கூட அங்கு நிகழ்ந்தது மிகவும் குறைவு. பேராசிரியர் வில்சன் பொலிட்டிக்கல் சயின்ஸிலே மிகவும் பிரபலியமாக இருந்த அவர் எழுதிய இலங்கையினுடைய அரசியல் வரலாறுகள் எல்லாம் ஆரம்ப காலத்தை பார்த்தால் கூடுதலாக ஒரு பொதுவாக இலங்கைக்கு பொதுவான ஒரு அரசியல் விஷயங்களை கதைக்கின்ற ஒரு நூலாகத்தான் இருந்தது. பின்னர் வந்த பேராசிரியர் சிவராஜா போன்றவர்கள் அல்லது ஸ்ரீலங்கா ஆண் போன்றவர்கள் கூட அவர்களும் ஒரு குறிப்பிட்ட துறையைத்தான் அங்கே எடுத்து தமிழர்களுடைய இதுகளை பற்றி எழுதினார்களே தவிர, ஒரு தொடர்ச்சியாக அவர்களுடைய ஒரு அரசியல் வரலாற்றையோ அல்லது ஒரு மானுடவியல் பற்றியோ அல்லது சமூகவியல் பற்றியோ அல்லது வரலாறு பற்றியோ அல்லது அவர்கள் சமய தொடர்ச்சியான வளர்ச்சி பற்றியோ கல கலாச்சாரம் பண்பாடு பற்றியோ ஒரு பூரணமான ஒரு வரலாற்று நூலை அந்த கவிமான்களாலே எமது சமுதாயத்துக்கு, எமது தமிழர் இளம் தலைமுறைக்கு கொடுக்க முடியாமல் போயிட்டது. அதற்கு அடிப்படை காரணம் நான் கண்டுபிடித்தவற்றிலே முக்கியமாக அகழ்வாராய்ச்சிகள் தமிழ் பிரதேசங்களே வடக்கிலேயும் கிழக்கிலேயும் நடைபெறவில்லை அநேகமாக. அதுக்கு அரசாங்கம் பல்வேறு தடைகளை அங்கே போட்டிருந்தது. இரண்டாவது, ஒரு ஆகை செய்வதற்கு, ஒரு ஆக்க இலக்கியம் என்பது ஒருவர் தன்னுடைய கற்பை நிலையை வருகிற விஷயங்கள் எழுதி கொண்டு போவது, அல்லது சிலர் புத்தகங்கள் எழுதும் பொழுது இரண்டாம் தர தரவுகளை, அதாவது ஏற்கனவே வெளியிட்ட நூல்களிலிருந்து வருகின்ற தரவுகளை வச்சுக்கொண்டு புத்தகங்கள் எழுதுகிறது. ஆனால் ஆய்வு நூல் என்பது கூடுதலாக இந்த மூல ஆதாரங்களை, ஒதன்டிக் இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து மூல ஆவணங்களை கொண்டு, ஒரு கச்சிதமான ஆவணங்களை கொண்டு, நம்பத்தன்மையான ஆவணங்களை கொண்டு எழுதப்பட வேண்டியது, குறிப்பாக வரலாற்று நூல்கள். அந்த வகையிலே நான் கண்டுபிடித்தேன் என்றால், இலங்கை தமிழர் பற்றி ஒரு பூரணமான வரலாற்று எழுத அங்கு போதிய ஆவணங்கள் எமது கவிமான்களுக்கு அந்த மண்ணிலே கிடைக்கவில்லை.
அதாவது ஈழத்திலே
இல்லை, இலங்கையிலே கிடைக்கவில்லை. அப்ப சுருக்கமாக சொல்ல போனால், யாழ்ப்பாணத்திலே நான் பிறகு வருகிறேன் அந்த விஷயத்துக்கு. அப்ப இதுதான் முக்கியமான காரணம். எனக்கு நீண்ட காலமாக இந்த ஆவணங்கள் இல்லாத ஒரு தன்மை, ஏன் தமிழர்களுக்கு இந்த ஆவணங்கள் தமிழர்கள் சேமித்து வைக்கவில்லை, தமிழர் பற்றிய இந்த வரலாற்று ஆவணங்களுக்கு என்ன நடந்தது, இவ்வாறான சிந்தனைகளே எனக்கு என்னுடைய மனதிலே இந்த நிலையம் ஏற்பட்டுக் கொண்டு வருது. இந்த தமிழர் தேசியவாதம் பற்றிய கலாநிதி பட்டத்துக்கு சிட்டி பல்கலைக்கழகத்திலே நான் செய்த பொழுது, அப்பொழுதுதான் எனக்கு என்னுடைய கண்ணை அகல பிரித்து பார்த்த பொழுது எந்தவித ஆவணங்களும் எனக்கு கிடைக்கவில்லை. சிட்னியிலேயோ சரி, அல்லது கூடுதலாக இலங்கை இந்தியாவிலேயோ சரி, எனக்கு கூடுதலான ஆவணங்கள் இந்த அந்த ஆய்வை செய்யவும் எனக்கு கிடைக்கவில்லை. ஒரு கட்டத்திலே நான் அந்த கலாநிதி பட்டத்தை விட்டுவிடலாமோ என்று கூட நினைத்தேன். என் ஏற்கனவே அந்த கல்விமானங்களுக்கு ஏற்ற அனுபவம், கசப்பான அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. ஆனபடியாலே நான் திரும்ப பேராசர் அரசு திட்டம் கேட்ட போது, இல்லை அவ்வாறு இல்லை, நீர் போர்த்துக்கல், இந்தியாவிலே கோவா, மற்றது ஹாலண்ட், டச்சுக்காரங்களே ஆண்டிருக்கிறார்கள், போர்த்துகீசர்களே ஆண்டிருக்கிறார்கள், பிரிட்டிஷார் ஆண்டிருக்கிறார்கள், பிரிட்டிஷ் லைப்ரரி, இவ்வாறு இடங்களுக்கெல்லாம் போய் நீ தேடினர் என்றால் நிச்சயமாக இதற்கான முதல்தார ஆவணங்கள் கிடைக்கும். அது அவ்வாறு நெருக்கப்படுத்தினார் சிட்டி பல்கலைக்கழகம் அதற்கான நிதி உதவிகளை எனக்கு செய்தது. எனவே அப்பொழுது போய் தேடும் பொழுது நான் மறைத்து விட்டேன். என்னுடைய அந்த தமிழ் தேசியவாத புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா, எவ்வாறான மூலாதாரங்களை தேடியெல்லாம் எடுத்து அந்த தமிழ் தேசியவாதத்தின் அடி ஊற்றுகளை, அந்த தமிழ் செல்ஃப் கான்சியஸ்னஸ் எவ்வாறு ஃபோம் பண்ணது என்பதை மிகவும் தெளிவாக காட்டி, தமிழ் தேசியவாதம் எவ்வாறு வெளிவந்தது என்பதை காட்டியிருக்கிறேன். அந்த அந்த ஆர்வமும் எழுச்சியும் என்னை இந்த நூலை ஆக்குவதற்கு, இந்த ஆய்விலே, அதாவது உலகம் முழுக்கலும் சென்று தேவையான இடங்களுக்கெல்லாம் சென்று தமிழர் பற்றிய ஆவணங்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் டச்சு மொழியிலும் போர்த்துகீச மொழியிலும் தேட வேண்டும் என்ற ஒரு வெறி எனக்குள்ளே ஏற்பட்டது என்றான் சொல்ல வேண்டும். அதன் முக்கியமான ஒரு வெளிப்பாடுதான் இந்த இந்த ஆய்வினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது. இதில் இன்னொன்றும் சொல்ல வேண்டும், இதுக்கு பின்னணியிலே என்னுடைய பேராசிரியர்களான இந்திரபாலா என்னை இந்த நேரமும் இதிலே ஊக்கப்படுத்திக் கொண்டிருந்தார். அதே வேளையிலே என்னுடைய இந்த தமிழ் தேசியவாதம் பற்றி எழுதும் பொழுது சீவை தாமோதரம் பிள்ளை நான் மறக்க முடியாது. அவர் அப்பொழுது இந்தியாவிலே முதல் பட்டதாரியாக மெட்ராஸ் பல்கலைக்கழகத்திலே வெளிக்கிட்ட இலங்கை தமிழர். அவர் அங்கேயே தொழில் புரியும் பொழுது இந்தியாவிலே தமிழ் அறிஞர்கள் உவே சாமிநாத ஐயர், மரமல அடிகள் போன்றவர்கள் முக்கியமான பழைய இலக்கியங்களை தொகுத்து எழுதி வெளியிட்டது போல அதற்கு மேலாக ஆறுமுகனாவில் சீமை தாமோதரம் பிள்ளை போன்றவர்கள், அதில் குறிப்பாக சீமை தாமோதரம் பிள்ளை கதிரவேற் பிள்ளை போன்றவர்கள் நிறைய பழந்தமிழ் இலக்கியங்களை ஏட்டுச்சுவடிகள் எல்லாம் தேடி தமிழ்நாடு முழுக்க பெற்று அவைகளை நூல் வடிவிலே அச்சு வடிவிலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அருமையாவிடத்திலே சொல்லி இருந்தார், தமிழ் மக்களே உங்களுக்கு ஒரு தேசம் பற்று, தமிழ் பற்று, நாட்டு பற்று உங்களுக்கு இல்லையா? எங்களுடைய தமிழ் தாய் செத்துக் கொண்டிருக்கின்றாள், அதற்காக செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் நிறைய இருக்கின்றது, ஏன் நீங்கள் செய்கின்றீர்கள் இல்லை? இவ்வாறு செய்வாமல் விடுவதில் நீங்கள் பெருமைப்படுகிறீர்களா? அவ்வாறு ஒரு வசனத்தை அவருடைய நூலே நான் கண்டுபிடித்தேன். அப்பொழுது எனக்குள்ளேயே ஒரு ஆதங்கம் வந்தது. எவ்வாறாயினும் நான் இந்த முயற்சியிலே இறங்கி இந்த தமிழ் அவ்வாறு சீவதாமதரம் பிள்ளை அவர்கள் ஆர்மனாளர் அவர்கள் எவ்வாறு பழந்தமிழ் இலக்கியங்களையும் புராண இதிகாசங்களையும் தேவார திருவாசங்களையும் எவ்வாறு நூல் வடிகளை கொண்டு வந்தார்களோ அதுபோன்று நானும் இந்த தமிழர் சம்பந்தமான வரலாற்று ஆவணங்களை உலகம் முழுக்கலும் சென்று தேடி எடுத்து அவர்களை தொகுத்து ஒரு ஆய்வு நூலாக வெளியிட்டு குறிப்பாக எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இளைய தலைமுறையினருக்கு இதை சொல்லி வைப்பதன் மூலம் என்னால் இது தொடர்ச்சியாக செய்ய முடியாமட்டால் போனாலும் எதிர்காலத்திலே இளம் சமுதாயத்தினர் இந்த ஆவணங்களை எல்லாம் தேடி எடுத்து இலங்கையினுடைய ஒரு பூரணமான வரலாறு எழுதப்படுவதற்கு உதவுவார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையிலேதான் இந்த ஆய்வை நான் செய்தேன். அதனாலே இந்த ஆய்வு ஆங்கிலத்திலேயும் தமிழ்லையும் ஒரே புத்தகத்திலே மிகவும் அழகாக மிகவும் துரமாக அது அச்சிடப்பட்டு இன்று நூல் வடிவு பெற்றிருக்கின்றது.
அதே போன்று இதை பார்த்து, அதாவது இந்த தலைப்பை பார்த்தால் ஒரு ஆராய்ச்சி மட்டத்திலோ அல்லது மாணவர்களுக்கு உரிய நூலோ என்று ஒரு சிலர் ஐயப்பட்டாலும் இந்த நூலை வாங்கி பார்ப்பவர்களுக்கு புரியும், ஒரு தமிழை பற்றிய ஒரு, அதாவது ஈழத்தமிழர்களுடைய தொன்மை அல்லது அவர்களுடைய வரலாற்று பாரம்பரிய பற்றி அறியக்கூடிய எல்லா தரப்பினருடைய தேவைகளுக்குமான ஒரு புத்தகமாக இது வந்திருக்கிறது இல்லையா?
அதைத்தான் அந்த பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் அவருடைய அறிந்துரையிலே கூறியிருக்கிறார். இது தனிய இலங்கை தமிழர் பற்றிய வரலாற்றை அறிவதற்கு மட்டுமல்ல, பூர்ணமாக இலங்கையினுடைய வரலாற்றை அறிவதற்கான ஒரு 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 வழிகாட்டி அல்லது ஒரு ஒரு அடிப்படை என்றதை அதிலே அவருடைய அறிந்துரையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
ஆமாம், ஆமாம். அதே போன்று இந்த புத்தகம் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த புத்தகத்திற்காக நீங்கள் சிரமப்பட்ட அந்த வகைகள், அதாவது நல்ல அச்சுத்தாளிலே அது அச்சிடப்பட்டிருக்கின்றது, அதே போன்று கால மாற்றத்தின் போது இந்த நூல் கெடாத வண்ணம் இதனுடைய அச்சு அமைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா?
நிச்சயமாக, ஏனென்றால் நீண்ட காலம் இருக்க வேண்டும், இது ஒரு ரேர் டாக்குமெண்டா இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த ஹார்ட் பேப்பர், மிகவும் விலை உயர்ந்த பேப்பர், அதே மாதிரி அந்த ஹார்ட் பவுண்ட்லே முழு நூலையும் முழு புத்தகத்தையும் நான் போட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அது மிகவும் அழகாக வந்திருக்கிறது. காலகாலமாக அந்த புத்தகம் நிலைத்திருக்கும், கலர் மாறாது, மங்காது, எழுத்துக்கள் இல்லாம போகாது. அந்த வகையிலே ஒரு பெரிய ஒரு அந்த உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அனுபவம் இல்லாம இருக்கலாம், ஒரு ஒரு தாய் எவ்வாறு ஒரு ஒரு மகவை பிரசவிக்கும் பொழுது அந்த தொடர்ந்து அந்த 10 மாதங்கள் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே இறுதியாக ஒரு ஒரு மகவை பெற்றெடுக்கிறாளோ அதிலே உள்ள அந்த 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 வேதனைகளும் அந்த சோதனைகளும் அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சியும் இந்த நூலை நான் கையில் எடுத்த பொழுது எனக்கு ஏற்பட்டது.
நிச்சயமாக, அதாவது இந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த புத்தகத்திற்காக நீங்கள், அதாவது ஆய்வு என்ற ஒரு மட்டத்தோடு மட்டும் நின்று விடாது, இதனை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலும் நீங்கள் சிரமப்பட்டிருக்கிறீர்கள் என்பது நிச்சயமாக அதனை வாங்கி பார்ப்பவர்களுக்கு தெரியும். அதே போன்று நீங்கள் இந்த நூல் உருவாக்கத்திற்கான நோக்கம் இப்படியெல்லாம் நீங்கள் இதற்கான ஒரு செயற்பாட்டை ஆரம்பித்தீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். எவ்வாறு இந்த பாரிய பொறுப்பு உங்களால் முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது?
இது ஒரு மிகவும் இதுக்கு ஒரு பெரிய மனம் வேண்டும். முதலாவது அதாவது தொழிலில்லை இருந்து சம்பளமற்ற லீவை தொடர்ச்சியாக எடுப்பது என்பது ஒரு பிரச்சனை. இரண்டாவதாக முக்கியமாக எனது துணைவியார், எனது பிள்ளைகள் இந்த என்னுடைய ஆய்வு முயற்சிகளுக்கும் அவர்கள் தடை போடுவது கிடையாது. அந்த வகையிலே முதலில் எனது பல்கலைக்கழகத்துக்கும் எனது துணைவி பிள்ளைகளுக்கும் நான் நிச்சயமாக அவர்களுக்கு நான் ஒரு விசேஷ நன்றியை செய்ய வேண்டும். இந்த நூலை, இந்த ஆய்வை நான் செய்வதற்கு 2004 தை மாசியிலே இந்த ஆய்வை செய்ய நான் முற்பட்ட பொழுது என்னிடம் 1% காசு கூட இந்த ஆய்வுக்கு இல்லை. மிகவும் மனம் வேதனையாக இருந்தது. என்ன செய்யலாம், எவ்வாறு இந்த காசை பெறுவது, எப்படி இந்த ஆய்வை நான் செய்து முடிக்க போகிறேன். ஆனால் நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன், நிச்சயமாக 2004 நான் இதை செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது நான் என்னது ஒரு நண்பன், ஒரு கல்விமானமாகிய ஒரு திரு தரபால் அவர்களை அணுகி இந்த விஷயத்தை பற்றி அவருடன் பேசினேன். அவர் மிகவும் கூர்மையானவர். உடனே அவர் சொன்னார், குணம், இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று கடமை, இது எவ்வாறு செய்தாக வேண்டும், எனக்கு ஒரு 2 கிழமை நேரம் தாரும், நான் முடியுமானவரை என்னுடைய நண்பர்களை அணுகி, அதாவது தமிழ் வெல்பிசை அணுகி நான் இதை பற்றி கதைக்கிறேன் என்று. ஒரு 2 வாரத்திலே சொன்னார், கிட்டத்தட்ட ஒரு $15,000 நான் உங்களுக்கு சேர்த்து தரலாம், மிச்சம் நீங்கள் என்ன செய்ய போறீர்களோ எனக்கு தெரியாது என்று கூறியிருந்தார். பின்பு இளம் தமிழ் அசோசியேஷன் அவர்களும் குறிப்பாக ஒரு $5,000 தந்து உதவினார்கள். அப்பொழுது எல்லாமாக ஒரு $20,000 தான் என்ற கையிலே கிடைத்தது. உங்களுக்கு தெரியும், குடும்பம், பிள்ளை குட்டி, வீடு வாசல், இந்த நிலையிலே அந்த 20,000 ஒரு 4 மாதம் கூட காணாம இருந்தது. ஆனால் எனக்குள்ளே ஒரு துணிச்சல், என்னை அறியாமல் நான் எவ்வாறு இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லாம் போகும் பொழுது ஒரு பார்ட் டைம் வேலை செய்து அந்த அதில் வருகின்ற பணங்களை எடுத்து இதோட சேர்த்து இந்த எப்படியும் இந்த ஆய்வை 1 வருஷத்துக்குள்ளே செய்து முடிக்க வேண்டும் என்று ஆதங்கப்பட்டேன். அப்பொழுது நான் முதல்ல இந்த இது சம்பந்தமாக கதைப்பதற்காக நான் இல்லத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது அங்கு என்னுடைய தமிழ் தேசியவாத புத்தகம் மிகவும் பரவலாக தமிழிலே அடித்து, நான் பிறகு ஆங்கிலத்திலே முதலிலே வெளிவந்தது, பின்னர் தமிழிலே அடித்து வெளியிட்ட பொழுது அது பரவலாக ஒரு வரவேற்பை தமிழத்திலே பெற்றிருந்தது. அப்பொழுது அவர்களுக்கு தெரியும், நான் நிச்சயமாக இந்த ஆய்வையும் நான் செய்வதற்கு நான் நிச்சயமாக செய்து முடிப்பேன் என்று அவர்கள் ஒரு ஐடியா தந்தார்கள். உங்களுடைய தமிழ் தேசியவாதம் என்ற புத்தகத்தை தமிழிலே அச்சடித்து லண்டன்லே ஐரோப்பா முழுக்கிலேயும் வெளியிட்டு வையுங்கள், அதுல வார பணத்தையும் இதுக்கு செலவழிக்கலாம். உடனே எனக்கு அது ஒரு பட்டன, அந்த ஐடியா எனக்கு ஒரு நல்லதாக தோன்றியது. உடனே நான் அந்த டிஸ்கையும் கொண்டு உடனே நான் லண்டனுக்கு போய்விட்டேன். அங்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 2000 புத்தகங்களை எனக்கு அந்த சிலவை மட்டும் பெற்றுக்கொண்டு அங்குள்ள ஒரு நிறுவனத்தை அடித்து தந்தார்கள். அப்பொழுது ஐரோப்பிய நாடுகள், கனடா போன்ற நாடுகள் எல்லா இடத்திலும் இந்த புத்தக வெளியீடு பரவலாக நடந்தது. சுமார் ஒரு $20,000 அதிலே எனக்கு கிடைத்தது. அப்பொழுது இந்த காசுகள் எல்லாத்தையும் போட்டு அந்த 1 வருஷம் முழுக்க செலவழிச்சு இந்த ஆய்வை எனக்கு செய்யக்கூடியிருந்தது. இந்த ஆய்வை செய்து பின்னர் திரும்ப நான் சிட்னிக்கு வந்த பொழுது என் வேலைக்கு போக வேண்டியிருந்தது. அப்பொழுது 1 வருஷம் லீவு முடிந்து விட்டது. திரும்ப வேலைக்கு முனைந்த மனம் என்ற ஆத்மா அங்கு இல்லை. நான் அந்த பல்கலைக்கழகத்தை ஏமாத்துகிறேன் என்ற ஒரு குற்றுணர்வு எனக்குள்ளே இருந்தது. அதோடு எனக்கு நடந்த ஒரு அறுவை சிகிச்சையும் என்னை சிக்கலுக்குள்ளே போட்டது. எனவே மீண்டும் நான் அந்த பல்கலைக்கழகத்தை லீவ் எடுத்துக்கொண்டு வீட்டிலே வந்திருந்து கொண்டு ஒரு 6 மாதங்கள் இரவு பகலாக நான் நினைக்கின்றேன், பல 90 விதமான இரவுகள் என் காலை என் கண்ணிலேயே விடிந்திருக்கும். இரவு பகலாக உலகத்தை மறந்து இருந்து நான் அந்த எடுத்த தரவுகள் எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த ஆய்வை மேற்கொண்டேன். அப்பொழுது முக்கியமான கஷ்டம், இந்த டச் மொழியிலே, போர்த்துகல் மொழியிலே உள்ள ஆவணங்களை எனக்கு வாசிப்பது கஷ்டம். அதுக்காக டிரான்ஸ்லேஷன் செய்வதற்கு பல இடர்பட்டு இந்தியாவுக்கு போய் இங்கேயும் பிரியாக்களையும் பிடித்து ஹாலண்டில் உள்ளவர்களை பிடித்து அதை செய்து முடித்தேன். முடித்தெல்லாம் எழுதி முடிந்த அப்புறம் இந்த நூலை பிரிண்ட் பண்ணுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு $15,000 தேவைப்பட்டது. அப்பொழுது இதுக்கு என்ன செய்வது என்று ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது என்னை இன்பத்தமிழ் வானொலியில் இருந்து நீங்கள் அழைத்திருந்தீர்கள் ஒரு பேட்டி, இந்த இப்பொழுது வெளிவந்த புத்தகங்களை பற்றி கதைப்பதற்கு.
ஆமாம், அதாவது அந்த காலகட்டத்திலே கருத்துக்களம் நிகழ்ச்சியிலே, அதாவது எமது ஈழத்தமிழருடைய பிரச்சனையை மையப்படுத்தி வந்த வரலாற்று ஆதாரங்கள் நூல்களை பற்றி ஒரு கருத்துக்களம் நடத்தப்பட்டது. அதுல ஒரு விசேட விருந்தினராக நீங்கள் வந்திருக்கிறீர்கள்.
அப்பொழுது நாங்கள் அந்த கருத்துக்களம் முடிந்த பின்பாடு நீங்கள் என்ன உங்களோட புத்தகம் இந்த ஆராய்ச்சியை பற்றி கேட்டீர்கள். நான் உங்களுக்கு சுருக்கமாக சொன்னேன், நேர்களை தெரிந்து கொள்வது நல்லது. அப்பொழுது நீங்கள் சொன்னீங்கள், நீங்கள் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக இந்த புத்தகம் நாங்கள் எப்படியும் நாங்கள் பிரிண்ட்லேயே கொண்டு வர வேண்டும், வெளியிட வேண்டும். ஈழநாதத்திலே தமிழ்நாத் வெப்சைட்லேயே நாங்கள் ஒரு ரிக்வெஸ்டை போடுவோம். அப்பொழுது அதுக்கு உடன்பட்டு தமிழ்நாடன் வெப்சைட்லே அந்த நியூஸ் வந்து நம்ப முடியவில்லை. ரெண்டு மணித்தியாலத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 4-5 ரெஸ்பான்ஸ் அமெரிக்கால இருந்து, லண்டன்ல இருந்து, சுவிட்சர்லாந்து இருந்து, நோதர்ன் டெரிட்டோரி ஆஸ்திரேலியால இருந்து எனக்கு அதை ஆர்வமாக எழுதியிருந்தார்கள். அப்பொழுது நான் ஒவ்வொருவருக்கும் மறுமொழி அனுப்பி கொண்டிருந்தேன். அவர்கள் இந்த ப்ரொஃபைல கேட்டார்கள். அப்புறம் என்னுடைய புத்தகத்தை அனுப்பினேன், முதல் வெளிவந்த புத்தகத்தை அனுப்பினேன். சில அநேகமாக தொடர்ச்சியாக பல்வர் வந்துருந்தது. இதற்குள்ளே லண்டன் உள்ள ஒரு நிறுவனத்தார், பல்மைரா நிறுவனத்தார், அதுல கடைசியில் இருக்க வேண்டும் நினைக்கிறேன்,
அதாவது
கற்பகம் என்ற நிறுவனத்தார், அவர்கள் தொடர்ச்சியாக என்னை இமெயிலே தொடர்பு கொண்டு, நிச்சயமாக இது ஒரு நல்ல விஷயம், நீங்கள் கட்டாயம் இதை செய்ய வேண்டும். அவர் ஒரு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அந்த ப்ரொப்ரைட்டர். அதன்படி அவருக்கு இந்த தேவை, இந்த தாற்பயம் விளங்கி,
நிச்சயமாக அதாவது இந்த நூலின் மூலம் இன்னும் எல்லாம் சாதிக்க முடியும் என்று அவர்கள் உணர்ந்திருக்கிறார்.
அவர் உடனே எனக்கு இதுக்கு நீங்கள் ஒருவரிடம் பணம் தேட தேவையில்லை, இதுக்கு நாங்கள் முழு செலவையும் நாங்களே தாரம் என்று ஒரே பதில் எழுதியிருந்தார். அப்ப நான் எனக்கு நம்ப முடியவில்லை. நான் திரும்ப அவர்களுக்கு கூடுதலான விஷயங்களை அவர்களுக்கு கேட்க நான் வழங்கியிருந்தேன். ஒரு 2 வாரம் கூட இல்லை, அவர்கள் $20,000 என்னுடைய அக்கவுண்ட்லே போட்டிருந்தார்கள். நான் எனக்கு அப்பொழுதும் எனக்கு அவர்கள் தெரியாது காசு போட்டது. ஒரு வாரமாக அந்த அக்கவுண்ட்ல அந்த காசு இருந்து கொண்டிருந்திருக்கிறது. நான் செக் பண்ணவில்லை. 3-4 நாள் ஒரு மெசேஜ் வந்து, நீங்கள் காசு கிடைத்ததை பற்றி எங்களுக்கு அறிவிக்கவில்லை. நான் நினைத்தேன் யாரோ என்னோட சும்மாக ஒரு இது பகடி விட்டு எழுதி கொண்டிருக்காங்க. நான் உடனே பேங்க்ல போய் அக்கவுண்ட் செக் மூலம் பண்ணும்பொழுது 20,000 அங்கே வந்திருந்தது. உண்மையிலே எனக்கு நம்ப முடியவில்லை.
அதாவது உங்களுடைய முகம் தெரியாதவர் உங்களுடைய நூல்களை கூட படித்திருப்பார்களோ தெரியவில்லை. ஆனால் அந்த முயற்சியினுடைய அந்த நோக்கத்தை பற்றி தெரிந்து கொண்டு உதவி செய்தது என்பது நிச்சயமாக பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி.
அவ்வாறான தமிழர்களும் நிச்சயமாக உலகெங்கும் இருக்கிறார்கள். எனவே என்னால் நம்பவே முடியவில்லை அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்று. அதற்காக அந்த புத்தகத்தில் அவர்களை விசேஷமாக குறிப்பிட்டிருக்கின்றனர். அவர்களுடைய அந்த தாற்பயம், அதற்காக நீங்கள் போட்ட அடிக்கல் முயற்சி, இன்று அந்த நூலாக வந்திருப்பது, அதே இடத்திலே இருந்து நான் பேசுவது, உண்மையிலேயே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது பிரபா.
அதே போல நீங்கள் அந்த இந்த முயற்சிக்காக இவ்வளவு எல்லாம் உங்களை வருத்தி கொண்டு செயற்பட்டீர்கள் என்பதை கேட்கும் பொழுது நிச்சயமாக எந்த ஒரு ஈழத் தமிழருக்கும் அந்த காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டிருக்கும். அந்த வகையிலே எல்லோருமே சேர்ந்து இந்த முயற்சியிலே நாங்கள் பங்கெடுத்திருக்கின்றோம். சரி, இந்த ஆய்வுக்காக நீங்கள் களத்தில் இறங்கும் பொழுது பல கசப்பான அல்லது சுவாரஸ்யமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும், அவற்றை பற்றியும் சொல்லுங்களேன்.
இதிலே அந்த மிகவும் முதலிலே கசப்பான சம்பவங்களை சொல்வதுதான் எனக்கு சரியாகப்படுகிறது. பலது நான் என்னுடைய ஆவை திட்டமிட்ட பொழுது முதல் முதலாக இலங்கையிலே போய் கொழும்பிலே என்னுடைய ஆய்வு முயற்சிகளை தொடர வேண்டும். அப்பொழுது அங்குள்ள மூலாதாரங்களை தேடுவதன் மூலம்தான் பின்னர் வெளிநாட்டிலே போய் நான் தேடும் பொழுது அங்கு காணப்பட்டவைகளை வெளிநாட்டிலே நான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டூப்ளிகேஷனை தவிர்ப்பதற்காக நான் முதலிலே கொழும்புக்கும் பின்னர் இந்தியாவுக்கும், இந்தியாவிலே தமிழ்நாடு கோவா போன்ற இடங்களுக்கும், பின்னர் போர்த்துகலுக்கும், தொடர்ந்து ஹாலண்டுக்கும், பின்னர் பிரித்தானியாவுக்கும், பல்வேறு இடங்களிலே பிரித்தானியாவிலே, பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து போன்ற இடங்கள், அமெரிக்காவிலே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே, போஸ்டன்லே போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று இந்த ஆய்வை ஒரு வருடமாக பூர்ணமாக நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஓய்வெடுப்பது, மற்ற 6 நாட்களும் நான் முழுமையாக அதில் ஈடுபட்டு அந்த ஆய்வை நான் செய்தேன். இதில் எனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்திலே கூட சில அறிவுகளையும் சந்தோஷங்களையும் பெற்றுக் கொண்டது என்பது உண்மை. கொழும்பிலே போய் முதலாவதாக நான் இந்த ஆவணங்களை தேட முயற்சித்த பொழுது அங்கு சில கட்டுப்பாடுகள், அரசு படைகளின் தலையீடுகள், சந்தேகமாக அவர்களை என்னை பார்ப்பது, இவர் என்ன நாலந்து பேரை நான் கொண்டு போவேன், நான் தேடுகின்ற ஆவணங்களை அவர்களை ஆவணப்படுத்த சொல்லி நான் காட்டி வழிகாட்ட அவர்கள் வேலை செய்வார்கள். அப்பொழுது இளைஞர்கள் தமிழர்கள் தான் கூடுதலாக என்னோட வருவார்கள். அப்ப அவர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் நான் அந்த ஆகாயத்திலே ஓயல் ஏசியாருக்கு சொசைட்டி, நேஷனல் ஆகாயஸ் ஆஃப் கலம்பு போன்ற இடங்களிலே போய் வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமாகவும் ஒரு துன்பமாகவும் இருந்தது. ஆகலும் இதுல எனக்கு ஒரு வேதனையான விஷயம் என்னென்றால், ஒரு தேசிய ஆவண காப்பகம், அதாவது நேஷனல் ஆகாயஸ் என்ற இடம் ஒரு தேசத்துக்கு பொதுவானது. அந்த ஆவண காப்பகத்திலே நீங்கள் உலகத்தில் எங்கு போய் பார்த்தாலும் சரி, பல்வேறுபட்ட மொழியை இனத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கு தொழில் புரிய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சரியான ஆவணங்களை அந்தந்த மொழி தெரிந்தவர்கள் ஆவணப்படுத்தலாம் ஒழுங்கார முறையில். துர்ரசர் அதிர்ஷ்டவசமாக கொழும்பு ஆவண காவலத்திலே ஒரு தமிழர் கூட இல்லை. அப்பொழுது திரு நவசூதி என்றவர் இருந்தவர், அவர் பின்னர் லண்டனுக்கு படிக்க போய் அங்கே ஒரு கார் ஆக்சிடென்ட்லே காலமாக, அதற்கு பின்பு அங்கே தமிழர்களும் இல்லை. அங்குள்ள சிங்கள நூலர்களுக்கு அல்லது அந்த ஆகாயத்துக்கு பொறுப்பானவர்களுடன் கதைப்பது கஷ்டம் என்றால், அவர்களுக்கு ஆங்கில மொழி தெரியாது, எங்களுக்கு சிங்களம் தெரியாது. அது பெரிய ஒரு இன்கன்வீனியன்ட் எனக்கு,
அதாவது தொடர்பாடலுக்கு ஒரு பெரிய ஒரு தடைக்கல்லாக இருந்தது.
பிறகு நான் சிங்களமும் தமிழும் தெரிஞ்ச ஒரு கேளுண்டை நான் வேலைக்கு மற்ற ஆக்களோட சேர்த்து அமர்த்தி அதன் பிறகுதான் கூடுதலாக வேலை செய்யக்கூடியது. இதுல முக்கியமான கசப்பான சம்பவம் என்னென்று சொன்னால், அவருடைய கேட்டலாக், அதாவது அந்த நூல் பெற பட்டியல் அல்லது அந்த ஆவண பட்டியலிலே தமிழர்கள் சம்பந்தமான, யாழ்ப்பாணம் சம்பந்தமாக, மட்டக்கிழப்பு சம்பந்தமாக, வவுனியா சம்பந்தமாக, முல்லத்தீவு சம்பந்தமான விவரங்கள் இருக்கின்றன. அதாவது வந்து போர்த்துகீச காலம் தொடக்கம், டச் காலம் தொடக்கம், பிரிட்டிஷார் காலம் வரை அல்லது பிற்பாடு உள்ள தரவுகள் அங்கே இருக்கு, அந்த விவரப்பட்டியல்கள் இருக்கின்றன. ஆனால் அங்கே அவர்கள கேட்கும் பொழுது அநேகமானவற்றை தருகிறார்கள் இல்லை உண்டு. இரண்டாவது, சிலது தர முற்பட்டாலும் போயிட்டு வந்து அங்கே இல்லை என்று சொல்கிறார்கள். மிகவும் ஒரு ஒரு பொறுப்பை, ஒரு விரக்தியை எனக்கு ஏற்படுத்தியது. நான் டைரக்டரோட போய் கூட இதை கதை, அந்த ஒரு லேடி அவ கூறினா நான் என்ன செய்ய முடியும், அவர்கள் தேடி எடுக்க முடியாண்டால் நான் என்ன செய்ய முடியும் என்று கையை விரித்து விட்டேன். அப்படி இருந்தும் கூட நாமான தரவுகளை அங்கே பெறக்கூடியதாக இருந்தது. அந்த தரவுகளை நாங்கள் உண்மையாக நேர்மையாக முழு தரவுகளையும் எடுக்க வேண்டும் என்றால் ஒரு சட்டரீதியாக ஒரு அரசாங்கத்தின் ஊடாக போய்த்தான் அவைகளை நாங்கள் கூடுதலாக எதிர்காலத்திலே பெற வேண்டி வரும். எனவே ஒரு முடிவான தரவுகளை அங்கே இந்த கசப்பான அனுபவங்கள் மற்றதிலே கந்த இந்த புத்தகத்திலே பார்த்திருப்பீங்கள். நான் போன இடங்களில் உள்ள ஆவண காப்பகங்கள், நூலகங்கள், பல்கலைக்கழகங்கள் படங்களை எல்லாம் போட்டிருக்கிறேன், அந்த விவரங்களை விலாசங்களை எல்லாம் போட்டிருக்கிறேன். அப்பொழுது அந்த பில்டிங்கை நான் போய் படம் எடுக்க முயன்ற பொழுது என்னை வந்து பிடித்து விட்டா ரெண்டு கையில். அப்ப இது நேஷனல் ஆகேஜ்ல நடந்தது, ரூயல் ஏஸ்டியாட்டிக் சொசைட்டி லைப்ரரியிலே நடந்தது. அப்பொழுது அதிலிருந்து விடுபடுறதா, பிறகு 100 கேள்வி கேட்டு என்னை பெரிய சிக்கல்களே மாட்டி அவர் மாறி அதிலிருந்து தப்பித்துக் கொண்டேன். அவ்வாறான ஒரு இடைஞ்சலும் ஒரு ஆய்வு செய்கிற ஒரு மனநில, ஒரு ஆய்வாளனுக்கு மனம் வந்து பலம் புரியாகவும் சுதந்திரமாகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில்தான் ஒரு ஆய்வு செய்யப்பட வேண்டும். அங்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் என்னை அணுகொண்டிருந்தது. அப்ப நாங்கள் பகல் முழுக்க விழுதி போட்டு 1 மணிக்கு கண்டிப்பாக சாப்பிட போகும் பொழுது அங்க உள்ள சில இளம் தலைமுறை சிங்களவர்கள் கேவலமாக பேசுவார்கள், துப்புவார்கள். இதெல்லாம் பெரிய மிகவும் மனது கஷ்டமாக இருந்தது. பல நல்லவர் இருக்கிறார்கள், நான் குறை சொல்லவில்லை, இதெல்லாம் மிகவும் கஷ்டமாக இருந்தது. எனவே அதிலிருந்து விடுபட்டு பின்னர் நான் இந்தியாவுக்கு என்னுடைய பயணத்தை மேற்கொண்டேன். புத்தகத்திலே பார்த்தா தெரியும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் தமிழ்நாட்டிலே, அதாவது ஆரம்பமான ஆவண காலம் தொடக்கம், போர்த்துகீச காலத்தில் ஞானப்பிராத சுவாமி அவர்களுடைய தொடர்புகள், மற்றது பிரிட்டிஷ் காலத்திலே கூடுதலாக ஆறும நாவலர் சிவதாமரம் உள்ள கதிரவிற்குள்ள போயிட்டு பல்வேறுபட்ட அவருடைய தொடர்புகள், அவருடைய வேலைகள், அவருடைய ஆக்கங்கள், அவருடைய சாதனைகள், பங்களிப்புகள் எல்லாத்தையும் நான் அதிலே கூடுதலாக படங்களுடன் கூடுதலாக விவரித்திருக்கின்றேன். அதை நான் முடித்துக்கோ. அதில் சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் கூடுதலாக ஆவணங்கள் என்பதை விட முக்கியமான ஒரு என்ன சொல்லலாம் முக்கியமான கல்விடங்கள், அவருடைய தொடர்புகள், அவருடைய
அதாவது இந்த படியான ஆவணங்களை களஞ்சியப்படுத்திய
அப்படி
அவருடைய
அவருடைய பிரிண்டிங் பிரஸ், அங்கே உள்ள அவருடைய வேலைகள், பள்ளிகள், அங்கே அவர்கள் நிறுவிய ஆர்மனாளன் நிறுவிய சபை சபை பள்ளிகள், அப்படியான சில விஷயங்களை தரவுகளை அங்கே கூடுதல் அடுக்கக்கூடியது. பின்னர் நான் அங்கிருந்து கோவாவுக்கு சென்றேன். கோவாவுக்கு செல்லும் பொழுது மெட்ராஸில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மணித்தியாலங்கள் தரைமார்க்கமாக போக வேண்டும். அப்ப இந்த பிளேன்ல போவது என்பது சரியான செலவாங்க. அப்பொழுது நான் தனியே போவதும் எனக்கு கஷ்டமா இருந்தது. அப்ப என்ன செய்வோம் என்று சொல்லி போட்டு நாங்கள் அங்கிருந்து ஒரு ட்ரெயின்ல 2-3 ட்ரெயின் மாறி போவோம். அந்த 20 மணித்தியாலம் உண்மையிலேயே உயிர் பல தடவை போய் போய் வந்தது. அந்த பிரயாணம் என்ன மிகவும் கஷ்டப்படுத்தி ஒரு பிரயாணம். டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, ஒழுங்கான சாப்பாடு இல்ல, ஒழுங்கான தண்ணி இல்ல, வேர்வை வெக்க மிகவும் துன்பப்பட்டு துயரப்பட்டு கோவா போய் சேர்ந்தது. கோவாவில் போய் பெரிய மாற்றம் ஏற்பட்டதுன்னா, கோவா வந்து போர்த்துகீசர் இலங்கையை ஆளும் பொழுது கோவா வந்து ஒரு முக்கிய அவர்களுடைய தளமாக இருந்தது.
அதாவது ஒரு
மையமாக இருந்தது. சவுத் ஏசிய நாடுகளுக்கு இல்ல, ஒரு மையமாக இருந்தது. அப்பொழுது நிறைய முழு தரவுகளும் இந்த சவுத் ஏசியா பற்றிய தென்னாசியாவை பற்றிய தரவுகள் எல்லாம் அங்கதான் கொண்டு போய் வைத்திருந்தாங்க. அங்க போகும் பொழுது அந்த கோவா நேஷனல் ஆர்கைவ்ஸ்ல போய் சாதாரணமாக ஒரு பியூனோட கதைச்சாலும் அங்கே காசு கொடுத்துதான் கதைக்க வேண்டி வரும். அவ்வாறு பல சிக்கல் இருந்தது. அப்பொழுது நான் இந்த விஷயத்தை பற்றி அந்த டைரக்டரை எல்லாம் 2 நாள் சென்றதை அவருடைய அப்பாயின்மெண்ட் எடுக்கிறேன். அது மட்டும் நான் அங்கே வேலை செய்ய முடியவில்லை என்று அவருடைய லெட்டர் ஒன்று தேவை. அப்ப அவரை 2 நாள் மினைக்கட்டிருந்து அவரை சந்திச்சு நான் அந்த ஆக்கவைசைக்கு போய் அந்த ஆவணங்களை தேட முயற்பட்ட பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருந்தது. அதாவது வந்து அந்த குறிப்பாக அந்த இலங்கை சம்பந்தமான போர்த்துகீஸ் ஆவணங்களை உள்ளடக்கிய பகுதி வெறும் பகுதியோட சேர்த்து அவைகள் ஒரு பிரிசர்வேஷன் அண்ட் கன்சர்வேஷன் செக்ஷனுக்கு போய்விட்டது. அங்கு அதை திரும்ப அவை ரிஃபைன் பண்ணி அதை பவுன் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லாம் போய்விட்டது. ஆகவே எனக்கு அங்கே தரவுகளை பெருசா அடுக்க முடியாமல் போயிட்டு அது ஒரு பெரிய ஏமாற்றம். உள்ள தூரம் நான் போய் அந்த தரவு அப்ப இப்போ பிரதமர் கேட்டால் 6 மாதமோ 6 வருஷமோ தெரியாது சொல்லிருக்காரு. அப்ப அவ்வாறு மிகவும் ஒரு பியூரோக்ராட்டிக் சிஸ்டம் அங்கே இருந்தது. அவ்வாறு இருந்தும் சில முக்கியமான சங்கிலியன் பிலிப் ஒருவீரா கடல்ல வைத்து கைப்பற்றி கொண்டு போய் கோவாவிலே அவனை சுரை போட்டு தூக்கில் போட்டது, அவனுடைய துணவியார் பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்தவ மதத்திலே சேர்ந்தது, அவர் பிரதர் ரோயல் ஃபேமிலியிலே போர்த்துகீச கொமாண்டோஸ் நரிபணி அப்படி எல்லாம் இருந்த போன்ற செய்திகள் எல்லாம் பல வரலாற்று சம்பவங்கள் அங்கே சில முக்கியமான சம்பவங்கள் அங்கே நான் எடுக்கக்கூடியா இருந்தது.
அதாவது அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட குறிப்புகள் அப்படியே
இருக்கிறது. அதில் ஆகலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்றால், அவர்கள் இந்த சங்கிலியனையும் அவருடைய மந்திரிமார்களையும் சகோதரர்களையும் அவருடைய துணவி பிள்ளைகள் எல்லாரையும் கடலில் வைத்து கேப்சர் பண்ணி விட்டார்கள். பண்ணி கோவாவுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். கொண்டு சென்று அவருடைய முக்கியமான அவர்கள் ஒரு சமய வெறி பிடித்தவர்கள், எல்லோரையும் கதலிக்ஸாக மாற்ற வேண்டும் என்ற வெறி பிடித்தவர்கள் அந்த கதம் போர்த்துகீசர். அவர்கள் இந்த ஆசிய நாடுகளை நோக்கி வந்ததின் அடிப்படை காரணமே இயேசுவை கண்டுபிடிக்க வேண்டும், இயேசுவை தேட வேண்டும், அவருடைய கத்தோலிக்க மதத்தை பரப்ப வேண்டும். நாடு பிடிக்கிற ஆசை அவர்களுக்கு பெருசா இருக்கவில்லை. அது பிற்பாடு ஏற்பட்டது, அல்லது வர்த்தகம் பிற்பாடு ஏற்பட்டது. ஆரம்பத்தில் அவர்கள் இந்த பொறிகாரம் இருந்தது. அதனாலே அந்த சங்கிலியனை கொண்டு போய் அவள் புறம்பாக ஒரு அறையிலே பூட்டி வச்சு போட்டு, அவருடைய மனைவி மக்களை புறம்ப அறையிலே பூட்டி, அவள் சகோதரர்களை புறம்பான அறையிலே பூட்டி வைத்துக் கொண்டு போய் சொல்லுவார்கள், மனைவிமார்களுக்கு உங்களுடைய அரசன் மாறிவிட்டார் மதம் கதோலிக்க மதத்துக்கு, நீங்களும் மாறுங்கள் என்று. அவர்கள் அதை நம்பி அவர்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள். ஆனால் சங்கிலியனை கடைசி மாட்டோம் சங்கிலியனுக்கு போய் சொல்வார்கள், உங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் மதம் மாறிவிட்டார்கள், நீங்களும் மாற வேண்டும். இந்த கட்டசி மட்டும் சங்கிலியனை அவர்களால் மதம் மாற்ற முடியவில்லை. எனவே இந்த வரலாற்று சம்பவம் இங்கே முக்கியமல்ல, அந்த வரலாற்று அனுபவம். அதாவது வந்து அந்த அவனுடைய தேசப்பற்று, மதப்பற்று, நாட்டுப்பற்று நீங்களே பிடித்து விட்டீர்கள். ஆனால் கட்டசி மட்டும் என்னுடைய மதத்தை விட்டு நான் விலக மாட்டேன், என்னுடைய கலாச்சாரம் பண்பாடை விட்டு. சைவ மதம் இந்து மதம் என்பது உண்மையுடைய உங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் எல்லாம் சேர்ந்து அது எங்களுடைய வாழ்க்கை, அது எங்களுடைய அன்றாட சீவியம். அப்ப அந்த அந்த அடையாளத்தை நான் கடைசி மட்டும் விட மாட்டேன் என்று போராடத்தான் இறுதியாக அவரை கொண்டே தூக்கிலே போறார்கள்.
நீங்கள் அதை சொல்லும் பொழுதே எங்களுக்கு புரிகின்றது. இப்படியான மறவர்கள் இருந்த தேசம்
தேசம். அப்ப மிகவும் சுவாரஸ்யமாக அந்த சம்பவம் கொண்டிருந்தது. எனவே அதை முடித்துக்கொண்டு என்னுடைய பயணம் போர்த்துக்கல்லுக்கு சென்றது. உண்மையிலே என்னால் நம்ப முடியவில்லை. போர்த்துக்கல்லிலே அன்று தொடக்கம் இன்று வரையும் அவர்கள் இந்த ஆவணங்களை மிகவும் ஒழுங்காக சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இலங்கையிலே போர்த்துகீசர் சென்ற பொழுது அங்கு வட ஜாப்பாடா நாட்டிலே மற்ற வன்னியிடங்களில் இருந்த பல்வேறுபட்ட சைபக்கோள்களை ஒலிவீரா போன்றவர்கள் அழித்து உள்ளாக அழித்து போட்டார்கள். சங்கனுடைய சரஸ்வதி மாலன நூலியத்தையும் எரித்து விட்டார்கள். எனவே அங்கே அந்த போர்த்துகீசருக்கு முதல் இருந்த தரவுகள் எல்லாம் ஓலை மேன்ஸ்கிரிப்ட் எல்லாம் இல்லாம போய்விட்டது. பின்னர் அந்த போர்த்துகீசர் பற்றிய ஆவணங்கள் கூட இலங்கையிலே சிங்களவர்கள் கூட பெருசாக கிடைக்கவில்லை என்றால் இந்த டச்சுக்காரர் வந்த பொழுது போர்த்துகீச ஆவணங்களை முழுக்களையும் எரித்து விட்டார்கள். அவருடைய தோம்பு என்ற அந்த இதை மட்டும் வைத்துக் கொண்டு தங்களுடைய தேவைக்காக அதை வைத்துக் கொண்டு மிச்சமெல்லாம் எரித்து விட்டார்கள். எனவே போர்த்துகீச காலத்திலே அந்த கவர்னர் காலத்திலே இருந்த அந்த தஸ்தாவேஸ்துகள் எல்லாம் கூடுதலாக கோவாவிலே லிஸ்பன்லேயும் தான் இருக்கின்றது. அப்ப எனக்கு லிஸ்பனுக்கு போனோடனே அங்க மூன்று இடங்கள் உண்டு, லிஸ்பன் ஆர்கைஸ், மற்றது அல்டரமான இருக்கவிடும் பேர், கஷ்டமான பேர்கள், இன்னொரு வரலாற்று ஹிஸ்டோரிக்கல் பிளேஸ் உண்டு, மற்றது நேஷனல் ஆர்கைஸ். உண்மையிலே நான் நினைத்தேன் என்னுடைய ஆய்வு ஒரு பெரிய வெற்றியை அடைய போதென்று. எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் நான் குணசிங்கம், நான் இலங்கை, நான் சிட்னி, எனக்கு மேனேஜ் பிள்ளைகள் இருக்கின்ற எல்லாம் மறந்து விட்டேன். உண்மையில இது அது அந்த அதில் ஈடுபட்டவர்களுக்கு தான் அந்த ஐயோ எத்தனையோ விதமான தரவுகளை அங்கே நான் எடுத்து 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 எல்லாத்தையும் பிரதி பண்ணி தேவையானதுகளை குறிப்பிடுத்து நான் கொண்டு வந்து சிட்னிக்கு கொண்டு வந்துட்டேன்.
அதாவது அதை பிரதி பண்ணுவதை மட்டுமல்லாமல் மொழிபெயர்க்கவும்
முக்கியமானதான் எடுத்துக்கொண்டு வந்து தேவையானது மட்டும் நிறைய இருக்கின்றன. ஒரு உதாரணம் சொல்கிறேன், அந்த டச்சுக்காரர் போர்த்துகீசர் வரும்பொழுது குறிப்பாக யாழ்ப்பாணம் பண்ணியிலே இந்த தோம்பு என்ற ஒரு டாக்குமெண்ட், அதாவது வந்து அவர்கள் யாழ்ப்பாணம் பண்ணி போன்ற இடங்களில் உள்ள ஒவ்வொரு காணி, ஒவ்வொரு வீடு, அந்த வீட்டிலே தலைவன், அந்த மனைவி, எத்தனை பிள்ளைகள், எத்தனை ஆடு, எத்தனை மாடு, எத்தனை தென்னமரம், எத்தனை பனைமரம், எத்தனை ஆடு, கோழி, எண்டெல்லாம் கணக்கெடுத்த ஒரு தோம்பு ரெக்கார்ட் முழுக்கலும் இலங்கை, அதாவது வடக்கு யாழ்ப்பாண குடாநாட்டு பண்ணி முழுக்கலும். ஏனென்றால் அவர்கள் அதை வைத்துக் கொண்டுதான் அந்த மக்களுடைய வரியை அறவிட்டார்கள். காணிக்கு வரி, வீட்டுக்கு வரி, நாய்க்கு வரி, ஆளுக்கு வரி, ஆம்பளைக்கு வரி, எல்லாருக்கும் வரி. அப்ப அவர்களுக்கு அது அப்ப அது அதுல அந்த அந்த டாக்குமெண்ட் அதை எங்களுக்கு ஒரு எங்களுடைய ஒரு வரலாற்றை இல்லது சமூகத்தை, அந்த கால சமூகத்தை பற்றிய ஒரு சமூக உளுமியங்களை, மக்களுடைய வாழ்க்கை முறைகளை, கலாச்சார பாரம்பரியங்களை பற்றி படிப்பதற்கு ஒரு மிகவும் அருமையான ஒரு ஆவணம். அது அங்கேதான் இருக்கின்றது. உலகத்தில் எங்கேயும் இல்லை, உலகத்திலே எங்கேயும் அது இல்லை, அங்கேதான் அருமையானவர்கள். நம்ப முடியாது போர்த்துகல் ஒரு நாடு ஐரோப்பாவில் இருக்கின்றது. மிகவும் ஒரு சாதனமாக ஒரு வளர்ச்சி அடையாத நாடு மாதிரி தான் அந்த நாடு இருந்தது. ஆனா மிகவும் அருமையானவர்கள் பேர்கள் எல்லாம் இந்தியா பேர், இலங்கை பேர் எல்லாம் அங்கே உள்ளவர்களுக்கு அப்பொழுது மிகவும் உதவி செய்தார்கள். நல்ல நண்பர்கள் விட்டுட்டு வரவே கடைசியா ரெண்டு மணி நேரம் அழுதார்கள். அந்த நான் அந்த விட்டுட்டு வரும்பொழுது அவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக எனக்கு உதவி செய்தார்கள். அவ்வாறு அதே மாதிரி இன்னொரு அந்த தோம்பு மாதிரி இன்னொரு விஷயம் எங்களுடைய கூட கதைக்கின்ற இன்னொரு விஷயம் நான் சுருக்கமா முடிக்கிறேன். எங்களுடைய தமிழ் இளம் என்ற அந்த வரைபடம் இருக்குதாரே, புத்துளம் தொடக்கம் பொத்து வரையும் நாங்கள் ஒரு வரைபடம் கீறி வச்சுக்கிறோம். அதை பற்றி பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இருக்கின்றன. குறிப்பாக சிங்களவர் மத்தியில் அதை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நாங்கள் அதை பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய தமிழ் ஹோம்லேண்ட். நான் லண்டன் போர்த்துகீஸ் நேஷனல் ஆர்கைவ்ஸிலே குறிப்பாக நான் முதல் போய் பட்டங்களை தான் இந்த ஆரம்பகால பட்டங்களை தேடுறது. தேடும் பொழுது ஒரு படம் இருக்கின்றது, அது எங்கே லொகேஷன் கண்டுபிடிக்கவில்லை, சைட்டேஷனை கண்டுபிடிக்கவில்லை. நான் நேரடியாக டைரக்டரேட்டே போயிட்டேன், போய் இவ்வாறு இருக்கிறது நான் கட்டாயம் பார்க்கணும். அவ ஆரியோ கூப்பிட்டு கேட்சு போட்டு சொன்னா இதை நீங்கள் பார்க்க முடியாது, இது ஒரு வெரி கான்பிடென்ஷியல் ரயர் டாக்குமெண்ட், அதான் நாங்கள் சைட்டேஷன் போடவில்லை, இது எங்களுடைய ஒரு சொந்த பொசிஷனா இருக்கு. பின்ன நான் எனக்கு அவ்வளவு காணும். பிறகு நான் கடைசி மட்டும் அதுக்கு விட இல்லை. நான் கடைசியா அந்த லோக்கல் எம்பி ஒரு ஆளை போய் சந்திச்சு, ஒரு கவுன்சிலரை சந்திச்சு, அவளோட இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தி அவளை எனக்கு சொல்லி, பிறகு கடைசியா ஒரு அப்ரூவல் எடுத்து கொண்டு போய் நான் அந்த ஒரு எங்களுடைய பள்ளி 1680 வெளியிட்ட ஒரு இலங்கை படம் இந்த புத்தகத்தில்
இருக்கின்றது.
அதை நான் கண்டுவிட்டேன், அதை நான் பார்த்து விட. அது ஒரு கண்ணாடி பிள்ளைக்குள்ளே வைத்து ஒரு அயன் சேவ்களை பூட்டி வேறு சில சாமான்களோட பூட்டி வைத்திருக்கிறார்கள். ஆசிரியர்கள் எடுத்த பல பொருட்களை அங்கே வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது நான் இதை பார்த்த பொழுது பிரமித்து விட்டேன் என்றால், அதில் பார்த்தால் தெரியும், அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த போர்த்துகீசர் அங்கே போன பொழுது அல்லது டச்சுக்கார காலத்திலே இலங்கை அவர்கள் அந்த நிர்வாக அமைப்பு வந்து பழைய அமைப்பு முறைகளே தான் வைத்திருந்தவர். 1833 கோல்புரு கமிஷன் என்ற வரும்பொழுதுதான் இலங்கை முழுக்கலும் ஒரே நிர்வாக பிரிவுகளே வந்தது. அப்பொழுது அந்த படத்தை பார்த்தால் அந்த தமிழர்கள் வாழ்ந்த அந்த தமிழ் நிர்வாக பிரதேசம் புறம்பாகவும் அல்லது யாப்பாள ராஜ்யத்துக்குள் இருந்தது புறம்பாகவும், கண்டு ராஜ்ய புறம்பாகவும், கோட்டு ராஜ்யம் புறம்பாக மூன்று விதமாக அந்த மட்டிலே அவர்கள் கூடு போட்டு அழகாக கூறியிருந்தார்கள். நான் பிரமித்து விட்டேன். எவ்வாறு வந்த அதை நான் டிஜிட்டலைஸ் பண்ணி ஒரு டிஸ்கிலே கொண்டு வர வேணும் என்று கட்டச்சு மட்டும் போராடி இறுதியாக வெற்றி அடைந்து அதை டிஸ்கிலே போட்டுக் கொண்டு வந்தேன். அளவிலே போட்டுக்கிறேன். இம்முறை நான் மன்னிக்கும் பொழுது காட்டும் பொழுது அவர்கள் மிகவும் சந்தோஷமா ஆச்சரியம் வந்தது. அது வந்து கூடுதலாக புத்தளத்தை அண்டி அப்படியே போய் அனுராதபுரத்தை உள்ளடக்கி அனுராதபுரம் எங்களுடைய சொந்த தமிழ் பிரதேசமாக இருந்திருக்கிறது. தமிழுடைய ஒரிஜினல் பிரதேசமாக அனுராதபுரம் இருந்திருக்கிறது. அப்படியே போய் அப்படியே அங்கே மட்டக்களப்பு பொதுவில் மட்டும் அந்த வரைபடம் போகிறது தமிழுடைய ஏரியா. அப்ப இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று சான்று தானே. இது பற்றிய சில படங்கள் முதலும் ஆரம்பத்திலேயே சில தொலைமை போன்றவருடைய படங்கள் இருக்கு. இவ்வளவு தெளிவாக விவரமாக அந்த படங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த வகையிலே எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை அந்த படம் எனக்கு ஏற்படுத்தியது. மற்றது இந்த அன்றாவதத்தையும் சொல்லணும், அந்த படத்திலே உள்ள மாதிரி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு பிறகு நான் போய் ஆய்வு செய்யும் பொழுது அங்கு ஒரு சிங்கள கல்விமான் அங்கே கலாநிதி பட்டம் செய்து ஒரு தீர் சப்மிட் பண்ணியிருந்தார். அதிலேயே அவர் அந்த அன்றாவதம் முழுக்க முழுக்க திராவிட கலாச்சாரத்தையும் தமிழர்களையும் உள்ளடக்கிய ஒரு பிரதேசம், அங்கே தமிழ் மொழியிலிருந்து கடன் வாங்கப்பட்ட மொழியாகத்தான் சிங்கள மொழி அங்கே வந்திருக்கிறதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். அதையும் நான் அதிலே கோட் பண்ணி காட்டியிருக்கிறேன். அதே போன்று இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம், இந்த உங்களுக்கு தெரியும் ரோபர்ட் நோக்ஸ் என்றவர், அவர் வந்து ஒரு ஆங்கிலேயர், அவர் ஸ்பையாக டச் காரர் ரூல் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இலங்கைக்கு போயிருக்க ஸ்பையாக பிரிட்டிஷ்காரர் அனுப்பியிருக்கிறார். அவர் போய் கண்டிகிற போக அவங்க அந்த பக்கம் போக இல்ல கொழும்புக்கு போக கூட்டையில வைத்து பிரிட்டிஷ்காரர் டச்சுக்காரர் அவரை பிடித்து விட்டார். பிடித்தோடனே அவரை கொண்டு போய் என்ன செய்யறாங்க, கண்டியிலே கொண்டு சிறை வச்சிருக்கிறாரு. அவர் அங்க ஒரு 10-15 கண்டியிலே சிறைப்பட்டிருந்து அவர் கடைசியா சிறைக்குல தப்பி வெளிக்கிட்டு காட்டுக்குள்ளால ஓடி வந்திருக்கிறார். சிறையில இருக்கும் பொழுது நல்லாக சிங்கள மொழியை படித்து விட்டார். கண்டியில சிங்களம் தான் கூட, அப்ப சிங்கள மொழியை படித்து விட்டார். அவர் இங்க ஓடி வந்து அண்டாவிரத்திலே வெளிக்கிட்டு இருக்கிறார். அண்டாவிரத்திலே வெளிக்கிடும் பொழுது அவர் அங்கே சிங்களத்திலே பேசிக்கிறார். கருப்பாக்களை கண்டவுடன் அவர்களுக்கு முழிக்கிறார்கள். சிங்களம் பேச தெரியாது, அவர்கள் தமிழ் பேசுவோம்.
அது முழுக்க முழுக்க ஒரு தமிழ் பிரதேசமாக இருந்திருக்கிறது.
அதை ரோபர்ட் நோக்ஸ் அப்படியே தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அப்ப இவ்வாறான தரவுகளை எல்லாம் போட்டு நான் அந்த புத்தகத்தில் முக்கியமான வரலாறு சம்பவங்கள் எழுதிக்கிறேன். அதே போன்று ஹொலண்டுக்கு போனேன். ஹொலண்டில் இந்த இலங்கையிலே டச்சுக்காரர் ஆளும் பொழுது அவர்கள் அந்த ஆவணப்படுத்துவதிலே மிகவும் பிரபலியமானவர்கள். கூடுதலாக அவருடைய ட்ரேட் தர விட்ட முக்கியமான விஷயமா இருந்தது. அதே போன்று பல்வேறு நிர்வாகங்கள் சம்பந்தமான பலதரப்பட்ட இதுகள் அவர்கள் அங்கே அதை நிறைய, அதாவது வந்து உலகத்திலேயே நான் நினைக்கிறேன் இலங்கை தமிழரை பற்றி கூடுதலான ஆவணங்கள் உள்ளடம் நிதநிலை உள்ள ஹாக் என்ற ஆகாஷ்தான் சொல்லலாம்.
அது எப்படி ஒரு சாதாரண ஒரு குடிமகனால் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு அனுமதி கொடுக்கப்படுமா அல்லது விசேடமான அனுமதி?
இல்ல, அந்த அந்த ஹொலண்டை பொறுத்தவரையிலே அது மிகவும் ஒரு பிரமாண்டமான ஒரு அமைப்பு. அவர்கள் உலகத்தில் பல்வேறுபட்ட குணங்களையும் ஆண்டவர்கள். நிறைய அவர்கள் ஆவணங்கள் வைத்திருக்கிறார்கள். அங்கே சாதாரணமாக ஒருவர் போய் அங்கே அவர்களை அணுகி அதுக்கான அடையாளங்களை காட்டி ஒரு பாஸ் எடுத்தால் அவர்கள் அங்கே ஓட பண்ணால் ஒவ்வொன்று ஒன்றாக தருவாங்க. ரேடியாக எல்லாத்தையும் எடுத்து பார்க்க முடியாது. அந்த வகையிலே அந்த ஹொலண்ட் ஆக்கவிசம் வந்து மிக முக்கியமான இலங்கை தமிழர் பற்றி ஆகக்கூடிய தரவுகளை கொண்ட இடம் அந்த இடம். இரண்டால் அவர் காலத்தில் இலங்கையிலே பிரிண்டிங் வர துவங்கினது. அப்ப பிரிண்டிங்கும் கையெழுத்து பிரதிகளும் ஒரிஜினலாக அங்கே இருக்கின்றன. டச்சு காலத்தில் இலங்கையில பிரிண்டிங் வந்தது. இப்ப தமிழ் பிரிண்டிங் கூட அரும்பு நாவுக்கு காலத்திலே 1948 தமிழ் பிரிண்டிங் வியாபாரத்திலே வந்தாலும் கொழும்பிலே டச்சுக்கார காலத்திலே தமிழ் பிரிண்டிங் வந்துட்டது, ஒரு குரூப் லெவல்ல வந்துட்டது. அதன்படியால் அவ்வாறு தரவுகள் நிறைய அங்கே இருந்தது. அது பற்றி மிகவும் ஞாபகமான விஷயங்கள் நினைக்கிறேன். அந்த சிறப்பாக ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்வது நேயர்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கும் என்றா, அடுத்த காலத்திலே ஜாப்பாடு ராஜ்யத்தை பிடித்து விட்டாங்க போர்த்துகீசர். டச்சுக்காரர் வந்து பிடிச்சா அவட்ட கையில போயிட்டு எப்பவும் இந்த வன்னிச்சிச்சரசுகளை பிடிக்க முடியாது, கட்டச்சு மட்டும் பிடிக்க விடும். இந்த கைலாய வன்னியன் என்ற ஒரு வன்னியன் வந்து ஒரு சிற்றரசனாக பிடி ஒரு லவிஷாக ஒரு பொய்ஷாக அந்த வன்னியிலே இருந்திருக்கிறார். ஒரு ஆடம்பரமாக மக்களுடைய நல்மதிப்பை பெற்றவனாக இருந்திருக்கான். ஆனா சுட்டியான ஒரு ஒரு நாட்டு பற்றாளன், ஒரு புரட்சவன். அப்ப இந்த டச்சுக்காரருக்கு வரி கட்டப்படும். அப்ப வன்னியில இருந்து வரி வேண்டும் பொழுது அவர்கள் ஆணையத்தான் வேண்டுவார்கள், ஜானே அவ்வளவு எலிபன் பாஸ் எல்லாம் ஞானையத்தான் வேண்டுவார்கள் வரியாக, காசுக்கு பதிலாக அந்த ஞானை பொறுமதியாக கொடுக்க வேண்டும். அப்ப இவன் எல்லாரும் யாப்பாணத்தில் மன்னன் கொடுப்பார் அல்லது மட்ட கிளப்ல இருந்து வரி வரும், திருவிடமிருந்து வரி வரும், இந்த வன்னியில இருக்கிற இந்த கைலாய வன்னியும் கொடுக்க மாட்டார். இப்போ அரியஸ்ல நிறைய இருக்கும். அப்படி 10 வருஷமாக அரியஸ் கொடுக்கவில்லை. அப்ப கடைசியா இவங்க பார்த்தா உனக்கு கவர்னருக்கு சொல்லிருக்காங்க, இப்படி இவர் வரி தர்ற இல்ல நிறைய வரி தர இருக்கு சொல்லி. கவர்னர் யாழ்ப்பாணத்துக்கு உதிரி கட்டி வந்திருக்கிறார். வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து சொல்லிருக்காரு, கைலாவணியின போய் கூட்டிக் கொண்டு வாருங்க படையாண்டு. எனவே இந்த படையில அங்க போயிருக்கு, கொஞ்சம் விரட்டாண்டு. அப்ப இப்ப விரட்டாம் நேரத்துக்கு விரட்டாம் என்ன இவர் எல்லாம் பெரிய தமிழதாளங்களோட வன்னியிலிருந்து குதிரை வண்டியில அங்க போயிருக்கிறார். போய் இவர் அங்கே ஒரு இடத்துல அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல அவர் அங்க இருந்திருக்கிறார். அப்ப இருந்தால் அடுத்த நாளைக்கு இத்தனை மணிக்கு வந்து வியல்புறாக மேல அவரோட கண்டிஷன் என்றால், நீங்கள் என்ன வந்து அழைத்து கவர்னரோட கொண்டு போது மேலதாளங்களோட வந்துதான் என்ன இதுல பல்லக்கில் ஏற்றி கொண்டு போகணும் ரிக்வெஸ்ட், அதே ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்ப இவர் அங்க போயிருந்தோடனே இவர்கள் அன்றைக்கு 10 மணி காலமே வர வேண்டியவர் 10:30 வந்திருக்கிறார். இவன் 10:05 மட்டும் பார்த்து போட்டு தண்ட குதிரை ஆக்களோட சேர்ந்து அந்த அன்னைக்கு வந்துட்டான். இவர்கள் பார்த்தா அங்க ஆக்கள் இல்ல. அப்ப அங்க இருந்த பால்காரன் சொல்லி இருக்கிறார், அந்த குறித்த நேரம் மட்டும் கலாவணியன் பார்த்துக் கொண்டிருந்திருக்கிறான், ஆனால் நீங்கள் வரவில்லை, நேரம் என்பது எனக்கு முக்கியம், நான் சென்று விட்டேன் என்று அவனுடைய நியூஸ கொடுத்து போட்டு போயிட்டார். இதுல முக்கியமான விஷயம் என்றால் இந்த சம்பவம் அல்ல இங்க முக்கியம். இந்த முக்கியம் வந்து அந்த கட்டசி மட்டும் அந்த வன்னி சித்திரசுகள் அடிபணியாம இருந்தது ஒரு ஒரு கைலாவணியன் இருக்கும். இவன் சங்கிலியன் கூட கட்டசி மட்டும் அவர் நின்று ஃபைட் பண்ணிருக்கிறார். ஆனால் அங்க இருந்த இன்டர்னல் இந்தியாவில இருந்து வந்த நாட்டுக்கோட்டை செட்டிமாருடைய அரவணைப்பு போர்த்துகீசருக்கு, சிங்கள படையில கொண்டு வந்து போர்த்துகீசர் பாவிச்ச முறை, மற்ற உள்ளுக்கு இருந்த சில குழுக்களினுடைய செல்வாக்கு போர்த்துகீசர் அதுல சங்கிலான கட்டச்சு நின்று பிடிக்கா அப்படியா, அதனால்தான் மற்றது ஒரிவிரான ஒரு பெரிய படைய அனுப்பினவங்க. அதனால அவர் தப்பி கடைசியா ஊட வேண்டி வந்துட்டு இந்தியாவுக்கும் பிடிபட்டு துப்பாக்கியமாக தூக்கிலிடப்பட்டார். ஆனா கடைசி மட்டும் பண்டரவன்யன் பிடிபடையில் பண்டரவணி நாடகத்தை போட்ட முல்லமணி போன்றவர்கள் பிடிபட்டுதான் போட்டுக்கிறார்கள். ஆனால் உண்மையில அந்த பண்டரவணியனுடைய சில அந்த வெள்ளக்காரன் எழுதிய சிலையை போய் அந்த இடத்துல எழுத்த பார்த்தார், தோற்கடிக்கப்பட்டதுன்னு அழி இருக்குது, தோற்கடிக்கப்பட்டதான்னு அழி இருக்குது, பிடிபடவில்லை. சரியோ, இப்ப தோற்கடிப்பு என்பது சில இயேசு குரு வந்து வன்னிய அந்த பாதைகளை ஏனையின் பாதையை தோற்கடித்தார்கள். பிறகு 3 மாதம் சண்டை போட்டு தோற்கடித்த பாதையை 3 மாதத்தையே பிடித்திருக்கிறார்கள். தோற்கடிப்பு என்பது முற்றிலும் முடிஞ்சதல்ல என்ன அந்த அந்த வரலாற்றான கட்ட அந்த ஒரு அனுபவம் அந்த ஒரு தேசப்பற்ற இறுதி மட்டும் நின்ற அந்த 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 தேசப்பற்றும் அந்த விடா இதுவும் பிற்காலத்தில் வந்த தலைவர்களுக்கு பெரிய ஒரு தலைவர்கள் பெரிய ஒரு ஒரு பூமி ஒரு பெரிய ஒரு ஒரு இலட்சியத்தை கனவு நிறைவேற்ற,
அதாவது எங்களுடைய முன்னோர்கள் இவ்வளவு ஆணித்தரமாகவும் திடமாகவும் தங்களுடைய கொள்கைகளிலே இருந்திருக்கிறார்கள் என்பதோடு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் அதே அணியிலே
இருக்கின்றார்கள். அப்ப இந்த வரலாறு என்பது பழசுகளை பழைய சம்பவங்களை படிப்பதன்பல்ல, அதுக்குள்ளால என்ன அனுபவத்தை நாங்கள் எடுத்து அந்த அனுபவங்கள் எவ்வாறு எங்களுக்கு எதிர்காலத்திலே ஒரு வெளிச்சத்தை காட்ட போகும், என்ன தவறுகளை நாங்கள் விட்டிருக்கின்றோம், அதை எவ்வாறு விடாமல் எதிர்காலத்திலே போவது என்பது போன்ற அனுபவங்கள் தான் அந்த கல்விதான் அதிலே முக்கியம் வருகின்றன. சோ அவ்வாறு ஹொலண்டை முடித்துக் கொண்டு பிரித்தானியாவிலே போய் பல நூலகங்கள், நிறைய டாக்குமெண்ட்ஸ், பிரித்தானியாவில் பல்வேறுபட்ட ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், லண்டன் யூனிவர்சிட்டி, பிரிட்டிஷ் மியூசியம், பிரிட்டிஷ் ஆர்கைவ்ஸ், பர்மிங்காம் பல்கலைக்கழகம் போன்ற பல்வேறு இடங்களில் போய் இந்த தரவுகள் எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய அந்த பின்னர் தான் பிரான்ஸ் ஜெர்மனியிலேயும் சில முக்கியமான தரவுகள் எடுக்கக்கூடிய இருந்தது. பின்னர் அமெரிக்காவிலே போயிட்டு அங்கே ஹாவார்ட் பல்கலைக்கழகத்திலே நிறைய அமெரிக்கன் மிஷன் சம்பந்தம் அவர்கள் அங்கே நிறைய 1821களிலிருந்து இலங்கை யாழ்ப்பாணத்திலே கூடுதலாக வேலை செய்தவர்கள், அன்றிலிருந்து அவர்கள் நாட்டை விட்டு போகும் மட்டும் உள்ள தரவுகளை தொடர்ச்சியாக மிகவும் சிஸ்டமேட்டிக்காக வைத்திருக்கிறார்கள். அதை பற்றிய ஒரு ஸ்டடிஸையும் செய்யக்கூடிய இருந்தது. இவ்வாறாக ஒரு பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான அனுபவங்கள் இதுக்கு அதில் கிடைத்தது.